நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நன்றி. இந்த மகிழ்ச்சியின் நாளுக்காய் நன்றி. எங்கள் மத்தியில் அளவில்லாமல் இறங்கி இருக்கிறதற்காய் நன்றி. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுங்க, எங்களை நடத்துங்கப்பா. இஸ்ரவேலரோடு நீர் நடந்து வந்தது போல இந்த நாளில் எங்கள் மத்தியில இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில நீர் அமர்ந்திருக்கிறதற்காய் நன்றி. எங்கள் ஒவ்வொருடைய பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வதாக எங்களை நடத்துங்க. நசரேனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள் ஏசாயா 45வது அதிகாரம். ஏசாயா 45வது அதிகாரம் முதலாவது வசனத்தில் இருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிங்கள். ஹல்லேலூயா.
கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கூணலானவைகளை செவ்வியாக்குவேன்.
ஹல்லேலூயா. திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை.
நான் உனக்கு முன்னே போய் கூணலானவைகளை செவ்வியாக்குவேன்.
ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்பே போய் கூணலானவைகளை என்ன செய்வேன்?
செவ்வியாக்குவேன்.
கோணலானவைகளை என்ன செய்வேன்? கோணலானவைகளை என்ன செய்வேன்? தேவனுடைய வார்த்தை நாம் எவ்வளவுத்துக்கு நம்புகிறோமோ, எவ்வளவுத்துக்கு நாம் அதற்கு கீழ்படுகிறோமோ, அதன் அடிப்படையில் இருக்கிறது தேவன் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை செய்வதை ஒழிய வேற எதுலையும் கிடையாது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. நான் உனக்கு முன்பாக போகிறேன். நமக்கு முன்பாக போகிறவர் யார் என்பதை குறித்த அறிவு நமக்கு தெளிந்திருக்க வேண்டும். நமக்கு முன்பாக கடந்து செல்லுகிறது யார் என்பதை குறித்த அறிவு நமக்கு திட்டமாயிருந்தால் நம்முடைய வாழ்விலே வருகிற எந்த கோணல்களையும் குறித்து நமக்கு தயக்கமே இல்லை. பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே ஒருவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், என்ன, உன் வாழ்விலே கோணலானவைகளை நான் சீர்படுத்துவேன், நான் அதை சரிப்படுத்துவேன், உனக்கு முன்பாக நான் போறேன், அதனால நீ எனக்கு பின்பாக தைரியமாய் வாப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்ட, ஐயா உனக்கு முன்பாக போகிறது யார் என்றா என்ன சொல்லுவோம்? அநேகர் நாம் யோசிப்போம், என்ன கேட்கிறார் என்பதை குறித்து யோசிப்போம். எனக்கு முன்பாக எப்பொழுதும் போகிறவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யார் தெரியுமா? என் ஆண்டவர், என்னை உருவாக்கியவர், என் கற்பத்தில் என்னை தெரிந்து கொண்டவர், எனக்கு வாக்குறுதி கொடுத்தவர், உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர், உன்னை நடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் எனக்கு முன்பாக போய்கொண்டு இருக்கிறாரே, அதனாலே அவர் கோணலானவைகளை சரிப்படுத்துவாராம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலே அநேகத்தை குறித்து, எப்படி ஆகும் இது, எப்படி ஆகும் இது, இது எப்படி போகும், எதை குறித்து, ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மூளை ஃப்ரீயான டைமே கிடையாது மனிதர்களுக்கு. மூளை ஏதோ ஒன்றை சிந்தித்துக் கொண்டே இருக்கும், ஏதோ ஒன்றை யோசித்துக் கொண்டே இருக்கும். ஒன்று முடிந்தால் அடுத்தது, ஒன்று முடிந்தால் அடுத்தது, அது முடிந்தால் அடுத்தது என்று மோய்கொண்டே இருக்கும் பாருங்க. ஆனால் ஒன்றை மறந்து விடுகிறார்கள், என்ன தெரியுமா? எனக்கு முன்பாக போகிற ஒருவர் இருக்கிறார். அவரை அடிக்கடி நாம் மறக்கிறபடியினாலேதான் அநேக காரியங்கள் நமக்கு முன்பாக கோணலாகிறது. அடிக்கடி மறந்து விடுகிறோம், அடிக்கடி நாம் மறந்து விடுகிறோம். ஆகையினால வேதம் சொல்லுகிறது, உனக்கு முன்பாக நாம் போயிடுறேன். என்னோடு வந்து அவர் செய்கிறேன் சொல்லல, என்னோடு வருகிறார் சொல்லல, எனக்கு முன்பாக அவர் போயிடுறாரா? விளங்குறதா? எனக்கு முன்பாக போய் என்ன செய்யப்படுது? கற்களை தட்டி விட்டுட்டு போறார், முட்களை தட்டி விட்டுட்டு போறார். எங்க கிடங்கு இருக்கு அந்த இடத்துல அவர் வந்து வைத்து கடந்து வா. என்று சொல்லிவிட்டு போகிறவர் எனக்கு முன்பாக போய்கொண்டு இருக்கிறார் என்பதை அநேக தடவை நாம் மறந்து விடுகிறோம். அநேக சூழ்நிலைகளை நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு முன்பாக போகிறவர் தூர போய்விட்டாரோ என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஐயா, ஒரு நாளும் நினைத்து விடாதீர்கள். உங்கள் ஆண்டவர் கூப்பிடுகிற சத்தத்திலே தான் போய்கொண்டே இருக்கிறார். நீ கூப்பிட்டு விட்டா உடனே அவர் திரும்பி விடுவார். நீ அருமிசை கூப்பிடு அப்பா என்று அவர் உடனே திரும்பி பாப்பா. நம்மளை போல தூரத்தில் நிற்கிறவர் அவர் அல்ல. உங்களுக்கு தெரியுமா, சில பேர் எல்லாம் முடிந்து விட்டால்தான்ப்பா நீ வருவாய். அநேகர் முதியவர்கள் சொல்லுவார்கள், கூப்பிடுகிற பொழுது கேட்கிறதே இல்லை, எல்லாம் முடிந்து விட்டாப்புறதான் நீ வந்து சேருவாய் என்று சொல்லுற அநேகரை நான் கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்டவர் இல்ல ஆண்டவர். நீ கூப்பிடு அப்பா என்று அவர் திரும்பிடுவார். என்னது, நான் உனக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிறேனே, என்ன நடந்தது, நான் உனக்கு முன்பாக போய்கிற, பேசாமல் வா, எனக்கு பின்பாக வா. அநேக தடவைகளை நாம் நமக்கு முன்பாக போகிறவர்களை மறக்கிறபடியினால் நாம் பயந்து விடுகிறோம். அநேக நேரங்களில் தேவன் எனக்கு முன்பாக போகிறதை மறக்கிறபடியினால் நாம் அநேக காரியங்களே பயந்து விடுகிறோம். ஐயா, கிறிஸ்தவர்களாய் வளர்ந்து தங்கள் முதிய வயதை கன்று மடிந்து போகிற அவரிடத்தில் போய் கேளுங்கள், ஐயா இப்படி இப்படி நாட்களில் நீங்கள் என்ன செய்தீர்கள், ஒன்றுமே செய்யல, தேவன் மீது பாரத்தை வைத்து விட்டேன், அவர் எனக்கு முன்பாக போர்ன் என்று எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமா, இந்த வாக்கு தத்தின் மூலத்திலே தான் இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தினாக நடந்து வந்தது. உனக்கு முன்பாக போற, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், இதுதான் வாக்கு, இதுவளத்தோடு தான் நடந்தார்கள். இதுக்கு முன்பாக இந்த வார்த்தையை வைத்து விட்டு போறாங்க 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 போறாங்க. அப்பா கோடல் தீக்கிற கடந்துச்சல், அப்பா கோணல் கடந்துச்சல், நான் உனக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிறேன். திரும்ப வாசிங்க இரண்டாவது வசனத்தை, ஹாலலுயா,
நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுபியாக்குவேன்.
நான் உனக்கு முன்பே போய் கோணலானவைகளை சுபியாக்குவேன். ஹாலலுயா ஹாலலுயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இங்கும் சரி எங்கும் சரி காரியத்தை வைத்துவிட்டு, நான் கடந்த முறை பேசினுடைய பின்பகுதியாக பேசிக் கொண்டிருக்கேன் வழியை கவனிங்கள். எரிகோ முதலை போலவும் சிவந்த சமுத்திரத்தை போலவும் அதையே பார்த்துக்கொண்டு நமக்கு முன்பாக போகிறவரை மறந்து விடுகிறபடியினால் அநேக காரியங்கள் சஞ்சரமாகிறது. அநேக கவலைக்குரிய காரியங்களுக்குள் நாம் கடந்து செல்லுகிறோம். ஏன், முன்பாக போகிற ஆண்டவரை நாம் மறந்து விடுகிறோம். தெரியுமா, இன்னைக்கு அநேகர் தேவனை பார்க்க வேண்டிய விதத்திலே பிரச்சனைகளை அல்லாவிட்டால் எரிகோவை பார்த்துக் கொண்டு இருக்கிறபடியினால் அவருடைய பாதி வாழ்க்கை அதோடு கடந்து சென்று விடுகிறது. தெரியுமா உங்களுக்கு என்ன, என்ன பிரதர், எரிகோவை பார்த்துக் கொண்டிருக்கிற, எரிகோவை நீ பார்த்துக் கொண்டு இருக்கிறபடியினால் எரிகோ விழப்போறது கிடையாது. ஆண்டவர் சொன்னது போல எரிகோவை சுட்டுகிற பொழுது மாத்திரமே எரிகோ விழுந்துவிடும். மனுஷர்கள் நாம் பாருங்க, மனுஷத்தில் சிந்திப்பது நம்முடைய வாழ்க்கையில ஏராளம். எப்பொழுதும் ஆவிக்குரிய ரீதியிலே வேதத்தை வைத்து நாம் சிந்திப்பது கிடையாது. கடைசியிலே தான் நாம் என்ன செய்யற, இந்த 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு காரியத்தை சொன்னால் என்ன தெரியுமா, முதல்ல தன் பலம், அதுக்கு பிறகு தன்னுடைய பணம், எல்லாவற்றை முடித்ததன் பிற்பாடு கடைசி நேரத்திலே தான் கிறிஸ்துவிடத்தில் வந்தார். இதுதான் இன்றைக்கும் காரியம். வேதம் நமக்கு கையில கொடுக்கப்பட்டிருந்தும் எப்ப நாம் கடைசியாகத்தான் தேவனை நாம், ஓ எனக்கு முன்பாக ஒருவர் போகிறேன் சொன்னாரே, அடடடா இப்பதான் நமக்கு ஞாபகம் வருகிறது. அது முதல்லயே செய்ய வேண்டியது தானே, ஆரம்பத்திலேயே செய்ய வேண்டியது தானே. தேவன் எனக்கு முன்பாக போய்கொண்டு இருக்கிறார், அவர் கோணலானவைகளை செவ்வியாக மாற்றுவார். ஹாலலுயா ஹாலலுயா ஹாலலுயா. இன்றைக்கு இப்படி அநேகர் எழும்பினீங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லாம நான் வந்தேன் சொல்லிச்சுனால் அதை நான் நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். ஏதோ ஒன்று இருதயத்தில் இருந்து கொண்டு இருக்கும், ஏதோ ஒன்று தலையில போட்டு சுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் நாம் ஆராதனைக்கு வருகிறோம், நாம் தேவனை நோக்கி வருகிறோம், எனக்கு முன்பாக ஒருவர் போகிறார் என்று எனக்கு வாக்கு கொடுத்தாரே, அவரை நம்பி நான் வருகிறேன். ஆனா அநேக தடவை இந்த நாள்ல என்ன நடக்கிறது தெரியுமா? சிந்தனையும் இருதயமும் சேர்ந்து கொலப்பட்டு உங்களுக்கு தெரியுமா, அநேக காரியத்தை இருதயத்திலையும் சிந்தனையிலையும் பற்றி சிந்திக்கிறபடினாலே உடம்புல ஒரு இழைப்பொண்டு ஒரு களைப்பொண்டு உருவாகும். உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ எனக்கு தெரியாது. நாம அடுத்தவங்க பிரச்சனையை போட்டு நம்ம போட்டு அப்படி சிந்திக்கிறபடினாலே நம்முடைய உடம்பு என்ன செய்து விடும், சோர்ந்து விடும் பாருங்க. அது நம்மளை அலைக்கழிக்கிறபடினா. ஆனால் நாம் ஒரு அந்த தடவையில மறந்து விடுகிறது என்ன தெரியுமா, எனக்கு முன்பாக ஒருவர் போகிறார், எனக்கு வாக்கு கொடுத்தவர் அவர், எனக்கு சொன்னவர் அவர், பயப்படாத நான் உனக்கு முன்பாக போறேன், நீ எது வந்தாலும் பயப்படாத நான் உனக்கு முன்பாக நடந்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நன்மையானால் தான் தேவனோடு வருகிறார் என்று சொல்லி ஒருபோதும் நம்பி விடாதிருங்கள். நன்மைகள் நடப்பதின் அடிப்படையில் மாத்திரம்தான் தேவனோடு நடந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி மறந்து விடாதிருங்கள். அல்லாவிட்டால் நினைத்து விடாதிருங்கள். வழங்குறதா வழங்குறதா. ஆகையினாலே கோணலானவைகளை நேராக்குகிற தேவன் நம்மோடு வந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உபாமம் 28:7 வாசிங்கள். உபாமம் 28:7. ஹல்லேலூயா.
உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள்.
அந்த பின்பகுதியை மாத்திரம் வாசிங்க. ஒரு வழியாய்
ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள்.
நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை எங்க இருந்து வருகிறதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. எங்க இருந்து வருகிறன்னு சொல்லி தெரியாது. ஏன் பிசாசு கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலான்னு சொல்லி 50 வருஷம் ரட்சிக்கப்பட்டபடினால நீ இப்ப உன்னை நான் விழுங்க மாட்டேன், நாங்க போமாட்டான் விளங்கிட்டா. புறப்புலியே கிறிஸ்தவன் ஆனபடினாலா நீ இவனா போமாட்டான். எவனை விழுங்கலான்னு சொல்லி அவன் சுட்டு திரிகிற பொழுது எங்க இருந்து வருகிறன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா ஒன்று நிச்சயம் என்ன தெரியுமா, ஒன்று நிச்சயம் என்ன தெரியுமா, எனக்கு முன்பாக ஒருவர் கடந்து சென்று கொண்டு இருக்கிறார். ஒருவரையாய் வருகிற எந்த காரியத்தையும் என் தேவன் என் ஆண்டவர் ஏழு வழியாய் போக செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் அந்த விசுவாசம் ஒன்று தேவன் மீது நமக்கு இருக்கணும் பாருங்க. வழங்குறதா. இன்னைக்கு நீங்க வேதத்திலே அநேக ஊழியர்களை பாத்தீங்கன்னா, பவுல் சீலாவை குறித்து இன்னைக்கு பாட்டு பண்ணி இங்க பாருங்க. அவங்க ஜெயிலுக்கே இருந்தாலும் ஆண்டவருக்கு தாளம் போட்டுக்கொண்டுதான் இருந்தாங்க. என்ன அவங்க அவரும் மறக்கல, ஜெயிலையே பாத்துட்டு இருக்க. இன்னைக்கு என்ன கொண்டு ஜெயில அடிச்சா சரியா போச்சு இல்லையா? நாலு சிவரையும் பார்த்து அழுது, கதவு பக்கத்தை பார்த்து அழுது, சாப்பாடு தர்றவனை பார்த்து அழுது, ஊர் உலகத்தையே கூப்பிட்டு ஒரு வழி பண்ணிருவேன் பாருங்க. ஆனா பவுல் என்ன செய்தான் தெரியுமா, எனக்கு முன்பாக ஒருவர் இருந்து கொண்டு இருக்கிறார், இஸ்ரவேலரை நடத்தி வந்த தேவன் ஒருவர் இருக்கிறார், என்னை அழைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார், ஒரு வழியாய் வந்திருக்கிற இந்த பிரச்சனையை தேவன் ஏழு வழியாய் துரத்துவாரபா. ஊழியக்கார நாம என்ன செய்வோம் தெரியுமா, விசாசை முழுத்திலும் என்ன விழுங்கி, என்ன முழுத்திலுமா விழுங்கி, என்ன அங்க சொல்லுது கச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலான்னு சொல்லி இருக்கலாம் பாருங்க. ஐயோ பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. உனக்கும் எனக்கு முன்பாக போவேன் என்று வாக்கு திட்டம் கொடுத்தவரை எந்த நேரத்திலையும் மறந்து விடாதே, எந்த காலத்திலையும் விட்டு விடாதே. நான் அடிக்கடி ஆண்டவர் சொல்றது பாருங்க, ஆண்டவரே நான் பிடிச்சா அறவழியில கைய விட்டுருவேன், யாரு நான் உம்முடைய கரத்தை பிடிச்சா அறவழியில போகும், அது எனக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால நீர் என் கையை பிடியும். இந்த கரம் பிடித்து வழிநடத்தும் கத்திரி என்ற பாட்டு படிக்க அந்த வசனம் அது அப்பப்பெல்லாம் எனக்கு ஞாபகம் என்ன தெரியுமா, நான் பிடிச்சேன் வையுங்க அற வழியில சரி, போக வேண்டிய இடத்துக்கு நான் போக மாட்டேன், போய் செல்ல வேண்டிய இடத்துக்கு நான் போய் செல்ல மாட்டேன். ஆகையினால ஒன்று செய்யும் ஆண்டவரே, நீர் என்னை பிடியும். நீர் பிடிச்சா ஒரு வழியாய் வருகிற பிரச்சனை ஏழு வழியாய் ஓட பண்ணுவீர், நானும் உங்களோடையே இருப்பேன், நானும் உமக்கு பின்பாக வந்து கொண்டு இருப்பேன், நீர் என்னை பிடிச்சிரு ஆண்டவர் என்று சொல்லி அடிக்கடி சொல்லுகிறதுண்டு. அதனாலேயோ என்னவோ இதுவரைக்கும் கர்த்தருடைய பாதத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே என்னை பிடிச்சிரும், என்னை கைவிட்டு விடாதிருமப்பா, நீர் எனக்கு முன்பாக போகிறவர், நீர் எனக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் சரி. ஐயா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கிறது, ஆனால் அவைகளின் மத்தியிலே நாம் எவ்வளவுத்துக்கு தேவனை பிடித்திருக்கிறோம் என்பதிலே தான் இருக்கிறது அந்த பிரச்சனையுடைய பதில்கள் என்பதை மறந்து விடாதிருங்க. என்னை கைவிடாதிரும், எனக்கு முன்பாக போகிறேன். கடந்த முறை மேப்பனை குறித்து நாம் செய்தி கேட்டோம் பாருங்க. தேவன் முன்னுக்கு போனா என்னுடைய வேலை என்ன தெரியுமா? வாரேப்பா, எங்கெல்லாம் ஆண்டவர் நிக்க சொல்றாரோ அங்க இருந்து சாப்பிட்டுக்க. திருப்பி வழி இன்றைக்கு நான் வந்திருந்து வாசிக்கிற பொழுது பழையற்பாட்டில் இஷ்டவேலர்கள் அந்த மேகம் வந்து நிக்கிற இடத்துல அவர்கள் நிக்கணுமா வாசிச்சுட்டு ரொம்ப ரம்யமாக இருந்தது. அதே வேளத்தில் என்ன பண்ணி யோசிச்சேன், இவங்க எல்லாம் பொட்டி கிட்டி எல்லாம் கட்டி கிட்டி நிக்கிறாங்களோ எனக்கு தெரியல. ஆண்டவர் மேகம் வந்து நின்ன உடனே எல்லாம் இரு, மேகம் எழும்பி போக தொடங்கினா எல்லாம் அதுக்கு பின்னால போகணும். ஆச்சரியமாக இருந்தது. இஷ்டவேல் ஜனங்கள் அலுப்பில்லாமல் சளிப்பில்லாமல் வலிக்கிறண்டா வலிக்கிடே இரண்டாயிரு நில்லண்டா நில்லே போண்டா போ. இஸ்ரவேலத்தினுடைய வாழ்க்கை வனாந்திரத்தில் இப்படித்தான் இருந்தது. மேகம் எப்படி அந்த காட்சி பார்க்கணும் பாருங்க, இதெல்லாம் பார்க்க கிடைக்கல பாருங்க. காட்சியை யோசிக்கணும், மேகம் இறங்கி நிக்குது வனாந்திரத்துல நடுவில், வனாந்திரம் முழுவதும் மேகம் இறங்கி இருக்கணுச்சுன்னா நான் நினைக்கல. எங்க இஷ்டவேலர் இருந்தாலும் அங்க இறங்கி நின்றுச்சு. போக திறங்க பின்னால போறாங்க பாருங்க, பின்னால போறாங்க பாருங்க. இதே மாதிரி ஒரு காலகட்டம் நமக்கு இன்றைக்கு இருந்தா எத்தனை பேர் வருவோம்னு சொல்லி எனக்கு தெரியாது. மேகம் இறங்கினா இரு, மேகம் போனா போ, மேகம் இறங்கினா இரு, மேகம் போனா போ. எத்தனை பேர் நின்று பிடிப்போம் சொல்லி எனக்கு தெரியாது. என்ன ஆண்டவர் அதுக்கு எத்தனை மணிக்கு மேகம் போதும்னு சொல்லி எவருக்கும் தெரியாது. அதிகாலையில போனா அதிகால போன, படுத்திருக்கிறவர் நீ படுத்துரு, நித்திரை கொள்ளறவன் நித்திரை கோள். ஆண்டவரே அலாமம் இல்ல, ஒன்றும் இல்ல, எலும்ப தெரியல, அப்படியே இரு. மேகம் போய்கிட்டு இருக்கும், தேவன் கடந்து சென்று கொண்டே இருப்பார் உனக்கு முன்பாக. அவரை பின்பற்றினால் உனக்கு வாழ்வு, அவரோடு சேர்ந்து நடந்து சென்றால் உனக்கு ஆசீர்வாதம், அவரோடு சேர்ந்து போய்கொண்டிருந்தால் எல்லா பிரச்சனைகளும் ஏழு வழியாக ஓடும் பாருங்க. இல்லையோ அவர்கள் 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 அவர்களிடத்திலேயே படுத்து கிடந்து அப்பு அப்பு என்று சொல்லி அழுது கொண்டு இருந்தால் மேகம் போய்கொண்டே இருக்கும் ஐயா, மேகம் நிக்காதே. கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க, இஸ்ரவேல் ஜனங்களே கொஞ்சம் பொறுங்க, தாசின் பிறர் ரீட் பண்ணிட்டுக்குமா அப்படின் சொல்லி நிக்காதே. தேவன் கடந்து சென்று கொண்டே போவா. ஆகையினாலே நமக்கு முன்பாக போகிறவர் யார் என்ற அறிவை குறித்து நமக்கு தெரிந்திருக்கிறார். என் ஆண்டவர் அவர், இதுவரைக்கும் நடத்தி வந்தவர் அவர். ஐயா நான் பின்னுக்கு பார்ப்பேன், ஒரு நாளும் எனக்கு ஆண்டவர் சாப்பாட்டுக்கு குறைவு வைக்காமல் காத்தாரே, அதை நினைச்சு இதுல வந்திருந்து. நீதிமான்கள் அவங்க சாப்பிடறதுக்கு ஒருடம் போய் அழியாத படிக்கு இதுவரைக்கும் அவங்களை காத்து நடத்தின அந்த தேவன் நமக்கு முன்பாக கடந்து சென்று கொண்டு இருக்கிறாரே ஐயா. அந்த தேவனை அடிக்கடி மறப்பதையே எங்க பிரதர் நடந்தோம், நீங்க மறக்க மாட்டேன்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் நம்முடைய நடக்கைகளும் நம்முடைய செயற்கைகளும் நம்முடைய பேச்சுக்களும் கர்த்தரை நாம் மறப்பதை காட்டிக் கொடுக்கிறது. தேவன் நமக்கு முன்பாக சென்றால் கண்ணை மூடி நடந்து செல்லுங்கள். அந்த நம்பிக்கை இருந்தா அடிக்கடி அந்த நம்பிக்கை பறந்து போகிறது பாருங்க, இருதயத்தை விட்டு எங்கேயோ நழுவி போயிருது பாருங்க, எங்கேயோ போய் சேர்ந்துருது பாருங்க. ஆகையினாலே ஒரு வழியாய் வருகிற பிசாசை தேவன் ஏழு வழியாய் ஓடடிப்பாரா. என்ன ஆச்சரியம் பாருங்க, என்ன ஆச்சரியம் பாருங்க. இந்த கடைசி காலத்தில் நடக்கிறது என்ன, அநேகர் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். விசுவாசிகள் என்று சொல்வதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. அநேகர் பிசாசுக்கு இடத்தை கொடுத்து விட்டு நாம கத்தர் மீது பாரத்தை போட்டு விட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுதான் உங்களை விட்டு ஓட வேண்டும், பிசாசுதான் என்னை விட்டு ஓட வேண்டும். விளங்குறதா? கடைசி காலகட்டம் இந்த நாட்கள் கடைசியா நடக்கிறதை பார்த்தால் கடைசி போலதான் தெரிகிறது. ஆகினாலே எனக்கு முன்பாக போகிறவரை குறித்து நல்ல அறிவு நமக்கு இருக்க வேண்டும். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், என்னை ஒரு நாளும் கைவிடவே விட மாட்டாரப்பா. ஐயா நான் அதை மிஸ் பண்றேன்னு சொல்றேன், என்ன தெரியுமா? கர்த்தரை குறித்து ஒருவரோடு ஒருவர் பேசுகிறது இந்த நாட்கள் இல்லை. நான் யோசித்தேன், ஆண்டவரே உம்மை குறித்து பெருமையாக ஒருவர் ஒருவரோடு பேசுகிற நாட்கள் விசுவாசிகளுக்குள்ள இல்லையே. இருக்கிறவர் யாராவது இருந்தால் தைரியமாய் சொல்லுங்க. எனக்கு நான் இந்த கிழமையில கத்தரை குறித்து வைராக்கியமாய் பேசினேன், தேவனுடைய அன்பை குறித்து என் சகோதரர்களோடு தெரிவித்தேன் என்று சொன்னேன், எனக்கு முன்பாக போகிற கத்தரை குறித்து நான் சொன்னேன் என்று சொல்லி யாராவது சொன்னா அதை குறித்து சொல்லுங்கப்பா. தேவன் எனக்கு ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். அந்த பக்திவர் உங்களுக்கு தெரியுமா, புதிய ஏற்பாட்டிலே நிருபங்களை குறித்து நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னார். புத்தகங்களை குறித்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சபையாருக்கு எழுதுகிற காரியங்களில் என்னத்தை குறித்து எழுதுகிறார் தெரியுமா? தேவனுடைய பக்தி வைராக்கியத்தை குறித்து எழுதுகிறார். தேவனுக்கும் தனக்கும் இருக்கிற அன்பை குறித்து எழுதுகிறார். ஆனால் நாம் ஒருவரோடு ஒருவர் தேவனுடைய பக்தியை குறித்து பேசுவது குறைந்ததன் காரணம் என்ன? ஆனால் நோம்பலாக பேசுகிற பொழுது நாம் பலமாக பேசிவிடுவோம். தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் எரிகோவை தேவன் விழுத்தியது போல என் பிரச்சனையை விழுத்துவார் என்று சொல்லி நாம் என்ன நினைக்கிறோம்? சிம்பிளாக பேசி விடுகிறோம். ஆனால் தேவன் என்ன தெரியுமா சொன்னார்? எரிகோவை சுற்றி வாப்பா, சுற்றி வா, சுற்றி வா, சுற்றி வா, சுற்றி வா. எரிகோவையே பார்த்து வளருகிற கிறிஸ்தவர்கள் இந்த நாளத்தில் எரிகோவையே பார்த்து கொண்டே இருப்பார். பிள்ளைகளுடைய பிரச்சனையா அதையே பார்த்துட்டு இருக்கிறது, கணவன் மனைவி பிரச்சனையா அதையே பார்த்துட்டு இருக்கிறது, தாய்தப்பனுக்கு பிரச்சனையா அதையே பார்த்துட்டு இருக்கிறது, சமுதாயத்தில் பிரச்சனையா அதையே பார்த்து கொண்டு இருக்கிறது. தேவன் எனக்கு முன்பாக கடந்து செல்லுகிறாரா? தேவனை பாருப்பா, ஆண்டவரை பா. எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் பாட்டு இருக்கு பாருங்க, எந்த காலத்திலும் இந்த நேரத்தில் நன்றியாளுமை நான் துதிப்பேன் என்று சொல்லி இல்லையா? எத்தனை பேர் இந்த பாடல உண்மையிலேயே பாடுகிற நீங்க? துன்பத்தின் காலத்தில், இன்பத்தின் காலத்தில், சோதனையின் காலத்தில், வேதனையின் காலத்தில் இதே பாட்டு, இதே ராகத்தில் இருக்கிற சிலவில் ராகமே மாறிடும் பாருங்க. அதை விட நீங்க படிக்காமலே இருக்கலாம். சில இடத்துல பாட்டுக்கு ராகமே இல்லாம போயிடும் இல்லையா? என்னன்னு கேட்டா துக்கத்தில் இருந்து படிக்கிறேன், அது அப்படித்தான் வரும். தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்திலையும் மகிமையிலும் எந்த காலத்திலையும் ஒரு பங்கம் குறைவுபடக்கூடாது ஐயா. அதுதான் கர்த்தராலே அழைக்கப்பட்ட மனுஷனும் மனுஷியும், ஒரு நாளும் குறைவுபடக்கூடாது. ஓகே, பிரச்சனை, ஓகே, துன்பம், வேதனை, ஆண்டவரே இன்னும் நான் உங்களோடு இறுக கட்ட விரும்புகிறேன், உடைய விசுவாசத்தை நான் இன்னும் இறுக கட்ட விரும்புகிறேன், உடைய தாகம், உண்மை குறித்த தாகம், வேதனை என்னும் நெருக்கி ஏவட்டுக்குமை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சபையை குறித்த பாரம் என்னை நெருக்கி ஏவுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பாரத்தை அவனுடைய சோதனையும் குறித்து வாசிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா மை காட், தலகலண்டு ஓட வேண்டியதுதான். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே கண்ட பிரச்சனைகள் துன்பங்களை நீயும் நானும் எவ்வளவுக்கு கண்டிருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில நாம கண்டது என்ன தெரியுமா? புலம்புறதுதான் மிச்சம். நாம கண்டது புலம்பல் தான் கூட, ஒரே புலம்புகிற. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில எதை சாதித்தோம்? தேவனுக்காய். நமக்காக வேண்டி சாதிக்கிறது ஏராளம் இருக்கிறது, ஆனால் தேவனுக்காய். அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் இன்னைக்கு கூப்பிட்டு கேட்டா, ஐயா நீர் கத்தருக்கண்டு சாதித்தது என்ன? நான் அநேக சபைகளை கட்டி எழுப்பினேப்பா, அநேகரை தேவனுக்காய் நான் ஆதாயப்படுத்தினேன், அநேக ஊழியர்களை நான் எழுப்பிவிட்டேன், அநேக துன்பம் தீரமண்டு பட்டேன், அதை குறித்து நான் கவலையப்படல. ஏன்? தேவன் எனக்கு முன்பாக சென்றார். இன்னைக்கு உன்னையும் என்னை கேட்டு பார்த்து ஆண்டவரே என்ன செய்தாய், என்ன செய்தாய், என்ன செய்தாய்? அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருக்கென்று தான் செய்த எந்த காரியத்தை குறித்தும் பெருமை பாராட்டவில்லை. அதை நாம் மனதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் செய்கிற காரியங்களை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் ஒரு பிரசங்கியா இருக்கலாம், ஒரு பாடகனாக இருக்கலாம், ஒரு மியூசிக்கரியில் வாசிக்க, பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நாம் அநேகர் அதையே நினைத்து நினைத்து சொல்றோம், ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. யாத்ராமம் 33:12 வாசிங்கள். யாத்ராமம் 33:11 சீக்கிரம் வாசிங்கள்.
ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார்.
தொடர்ந்து வாசிங்க.
பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரே அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டு. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார்.
பாருங்க, இந்த மோசே, மோசே இந்த ஜனங்களை தூக்கி கொண்டு வனாந்திரத்தில வந்ததுக்கு மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்பா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இன்னைக்கு இத்தனை வருஷமாக எத்தனை வாக்குத்தத்தம் முகத்துக்கு இருக்கு நமக்கு, எத்தனை வாக்கு திட்டம், ஆனால் எத்தனை நிறைவேறித்து நிறைவேற ஏறாமல் இருக்கிறதுக்கு கர்த்தர் காரணம் சொல்லி நாம் சொல்லவே முடியாது. எல்லா ரீதியிலையும் நமக்கு ஏராளமான வாக்கு திட்டம். பிரச்சனை என்ன தெரியுமா, பாஸ்டர்களுக்கு கொடுக்கிற வாக்கு திட்டம் உண்டு, வாசிக்கிற பொழுது எடுக்கிற வாக்கு திட்டங்கள் உண்டு, ஒரு சிலர் மற்றவர்களை பார்த்து காயாமியான்னு சொல்லி கொடுக்கிற வாக்கு திட்டம் எல்லாத்தையும் பொறுக்கி வச்சிருக்கிறோம். எத்தனை நிறைவேறிட்டு நம்முடைய வாழ்வில். ஆனா இந்த மனிதன் சொன்னா ஆண்டவர் நம்முடைய சமூகம் அதுல கேட்கிறான் பாருங்க, பிரச்சனை என்ன கேட்கிறான் என்ன தெரியுமா, ஆண்டவர் யார் வருவான் என்னோட, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்பா. இன்னைக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிரதர் நீங்க வந்தா எனக்கு பயம் இல்லை, பிரதர் சிஸ்டர் நீங்க வந்தா உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை சிஸ்டர் என்று சொல்லி புலம்புகிற கிறிஸ்தவம் இன்னைக்கு. ஆனால் ஒருபோதும் ஒரு நாளும் என் கர்த்தர் எனக்கு முன்பாக செல்லுகிறார், நடப்பது எல்லாம் என் வாழ்க்கையிலே நன்மை என்று சொல்றோம் ஒருத்தனும் கிடையாது. வாய பொழக்கிறவன் தான் ஏராளம். என் வாழ்வில் இதுவரைக்கும் நடந்தது துன்பம் தாயா, ஆனால் அவைகள் நடந்ததுக்கு காரணம் இருக்கிறது, அதை தேவன் அறிவார். அப்படி சொல்லுகிற கிறிஸ்தவர்களை நான் காணேன், அப்படி பெழுகிற கிறிஸ்தவர்களை நான் காணேன். அழுகிறவர்களும் முட்டுகிறவர்களும் மோதுகிறவர்களும் இப்படிப்பட்ட கிறிஸ்தவம் இந்த நாள்ல பெருகிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்பா. எத்தனை பேர் அந்த சமூகத்தில் சந்தோஷப்படுறீங்க, எத்தனை பேர் அந்த சமூகத்தை இன்பமா எண்ணுகிறீர்கள். மேகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லுகிறதையா என்று நம்மளால தைரியமாய் சொல்ல முடியுமா, இல்லைங்க. இன்னைக்கு ஒரு சிலருக்கு கர்த்தர் வருவதை விட ஒரு மனுஷன் வருகிறது மேன்மையாக இருக்கிறது. தேவன் சொல்லுகிற வார்த்தையை விட மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் மேன்மையாக இருக்கிறது. இதுதான் காலம், கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறதை மறந்தால் இவைகள் சாட்சியமாகும். ஐயா என்ன சொல்லுறது, நீங்க வந்தா காணும் பிரதர். எனக்கு ஒரு சிலர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்ன சொல்ற தெரியுமா, நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா பிரதர் எனக்கு விசா கிடைச்சிடும், ஏதோ நம்ம கையில தான் இருக்குது குத்தி குத்தி கொடுக்கற மாதிரி. என்ன சமூகம் நீங்க வந்துட்டா காணு. அதை எப்ப யாரு எப்ப நினைவு கூறுகிறது, யாரு எப்ப நினைவு கூறுகிறது? அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அவருடைய சமூகம்,
அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
எனக்கு ரொம்ப இரண்டாவது பக்கம் பிடிச்ச, எனக்கு அவர் ரொம்ப இளைப்பாறுதல் தருவாரா. மோசைக்கு வனாந்திரத்துல இளைப்பாறுதல் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. அவன் பட்ட கஷ்டம், அவன் பட்ட துன்பம், அவன் பட்ட வேதனை எல்லாம் வாசிக்கிறவர்களுக்கு தெரியும். ஆனால் வேதம் என்ன சொல்ல தெரியுமா, நான் உனக்கு நிறைய இளைப்பாறுதல் தருவேன்.
இளைப்பாறுதல் தருவேப்பா.
இன்னைக்கு மற்றவர்கள் நம்மளுக்கு இளைப்பாறுதல் தருவலான்னு சொல்லி நாம யோசிக்கிறோம். பாஸ்டர்களை அடிச்சு நாலு வார்த்தை விசாரிக்கணும், தப்பு கிடையாது. பிரதர் அடிச்சு விசாரிக்கணும், தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு மேலாக ஒருவர், அவர் எனக்கு இளைப்பாறுதல் தர்றாரா, அதுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லைடா. மூளை எல்லாம் ஏதோ கிடக்குது, இருதயம் எல்லாம் என்னத்தாலோ நிறைந்திருக்கிறது. அதனால என்ன நடக்கிறது, அதை சிந்திக்க நேரம் இல்லை. என் தேவனுடைய சமூகம் எனக்கு முன்பாக இருக்கப்பா, அவர் எனக்கு இளைப்பாறுதல் தருவார் என்று சொல்லி இருக்கிறாரு. நாமளும் அநேக தடவைகளில் சோர்ந்து போயிருக்கிறோம், அநேக தடவைகளில் துன்பப்பட்டு போயிருக்கிறோம், அனைத்து தடவை கண்ணீர் கூட கடந்து போயிருக்கிறோம். ஆனாலும் தேவன் நமக்கு முன்பாக செல்லுகிறார் என்பதை ஒருபோதும் மறந்துடாதீங்கப்பா, ஒருபோதும் மறந்துடாதீங்க. அதை நீ மறக்கிற காலத்திலையும் நேரத்திலையும் தேவன் நம்மளை கைவிட்டு விடுவார். ஆண்டவர் சொன்னார், எனக்குத்தான் கனம், எனக்குத்தான் மகிமை, எனக்குத்தான் எல்லாம். என்னை விட என்ன முண்டுக்கு கொடுத்தியோ அவ்வளவுதான், நீ அவ்வளவுதான் வழங்குறதா.
ஆவியான தேவனுக்கு ரூபமே கிடையாதா? ஆகையினால என்ன காரியம்? தேவனுக்கு எல்லாவற்றையும் கொடு, எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் தேவனுக்கு கொடுப்பா. அவர்தான் எல்லாமே, அவர்தான் என் வாழ்வில் இன்னைக்கு வாழ்வதற்கு, அவர்தான் இதுவரைக்கும் நடந்து வர்ற, அவர்தான் இன்னைக்கு சாப்பிட்டு பாரு, அவர்தான் நாளைக்கு வாழப்பாரு, அவர்தான் என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, அவர்தான். அநேக தடவைகளை மனுஷீகம் நம்மளை மேவுகிறது, மாம்சம் நம்மளை மேவுகிறது, மாம்சம் நம்மளை மேவி நம்மளை நடத்துகிறது. ஆனால் நாம் ஆவிக்குரியவர்களை போல நடந்து கொள்ளுகிறோம், ஆனால் மாம்சம் எங்களை ஏராளம் தாராளமாக ஆட்கொள்ளுகிறது. துன்பத்தின் துயரத்தின் வேதனையின் காலங்களிலே தேவ ஊழியர்கள் எப்படி நடந்தார்கள் சொல்லி வேதத்தை திறந்து வைத்து வாசியுங்கள். துன்பத்தின் துயரத்தின் காலத்தில் வேதம் பூட்டப்பட்டு வீட்டிலே கிடப்பதற்கு அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கைகள் மாறுகிறது. எல்லா ஊழியருடைய பெயர்களும் மாத்திரம் நம் வாயிலே இருக்கிறது. அவருடைய நடத்தைகள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய வாழ்வு, அது ஒன்றும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாய் கிறிஸ்து உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நிறைந்திருக்க வேண்டும். அவர் நிறைந்தர் எனக்கு கிறிஸ்துவை குறித்து பேசுறதுக்கு விருப்பம் நான் நினைக்கிறேன். கடந்த வருஷத்திலே கொஞ்சம் முன்னுக்கு தான் அதை குறித்து பேசினேன். அவரை பின்பற்றுங்கள், அவருடைய சாயல் நமக்குள்ளே வேண்டும்னு சொல்லி பேசினேன். அதனால அது வேணாம், மிற்பதி போன கொடுத்ததுக்கு பிற்பதியை கொடுப்போம் சொல்லி நான் கத்தருக்குள்ளே விரும்பினேன். எல்லாரையும் கேட்டா நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறோம். உண்மையிலேயே நாம் கிறிஸ்துவை பின்பற்றினால் ஆண்டவருக்கு சோத்திரம். அவருடைய சாயல் நம்முடைய வாழ்வில் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அந்த நாளிலே நான் கேட்டேன். யாத்ராகமம் 32:1 வாசிங்கள். 32:1 வாசிங்கள்.
மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறத ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோண்டத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த மோசேக்கு என்ன நடந்ததோ சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எங்களுக்கு எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள்.
அப்படியே திருப்பந்த கேளுங்க, வடிவா கேளுங்க.
மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள்.
யார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்கள், இதுவரைக்கும் தேவனுடைய அற்புதங்களை கண்ட ஜனங்கள், இதுவரைக்கும் தெய்வம் நீரான்னு சொல்லி பின் வந்த அந்த ஜனங்கள் திடீரென்று என்ன சொல்றாங்க தெரியுமா? தேவ மனுஷனை காணவில்லை. தேவ மனுஷன் தேவ சமூகத்திலே மறிச்சு போய்விட்டார். என்ன நடந்ததோ தெரியல, ஏது நடந்ததோ தெரியல. அதனால எங்களுக்கு என்ன வேண்டும்? புது தெய்வம் வேண்டும். அதனால எங்களுக்கு என்ன வேண்டும்? புது வழி வேண்டும். எங்களுக்கு முன்பாக கடந்து சென்றவரை அறவில் காணவில்லை. அதனால முன் செல்வதற்கு எங்களுக்கு என்னும் ஒருவர் வேண்டும். அதனால ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டாச்சு. வாயா, உன்னை உருவாக்கித்தா. இன்னைக்கு ஊழியர்கள் பலர் பலதை உருவாக்குகிறார்கள். ஊழியர்கள் பேரின் அடிப்படையில் பலதை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். ஆண்டவரே, இன்னைக்கு என்ன நடக்கிறது? இன்னைக்கு என்ன நடக்கிறது? என் தேவன் எனக்கு முன்பாக கடந்து சென்று கோணலானவைகள் எல்லாம் சீர்படுத்துறான் என்று சொல்லி இருக்க, விசுவாசிகளுக்கு என்ன தேவை தெரியுமா? எல்லாம் உடனடியாய் நடக்கணும், எல்லாம் உடனடியாய் வேணும், என் காரியங்களுக்கு உடனடி பதில் வேணும், தேவன் டமாரண்டு குதிக்கணும். மோசே மலையில இருந்து சாப்பிடாமல் அங்கே சாப்பாடு கொண்டு போன மாதிரி ஒருத்தர் இங்க எழுதப்படலை, சாப்பிட்டான்னு சொல்லியும் எழுதப்படலை. அவன் இருந்து விழுந்து விழுந்து விழுந்து, ஐயா ஒரு வாட்டு தேவனிடத்திலிருந்து எடுப்பதற்கு மனிதன் படுற பாடு பெரிய பாடு. மாம்சம் ஒரு பக்கம், ஆவி ஒரு பக்கம், அதுக்கு இடையில சோசான இந்த வாழ்வு ஒரு பக்கம், எல்லாத்தையும் தள்ளிவிட்டு நேற்று இரவு போயிருந்து ஜெபம் பண்ண ஆண்டவரையும் சரிவரான்னு சொல்லி 10 மணிக்கு பூட்டிட்டு படுத்தாச்சு. ஆண்டவரே நான் அதிகாலை வார, இது இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் சரி வராது. நீர் பேசுற மாதிரி இல்ல, நான் பேசுற மாதிரியும் இல்ல. நிறுத்தம் இன்னைக்கு எல்லாம் பொத்தண்டு விழுந்து படுத்தாச்சு. 3:30 எழும்புகிற பொழுது நான் நினைச்சேன் 5 மணி ஆயிட்டேன்னு சொல்லி. ஆனா 3:30 எழும்பி நான் அதுக்கு பிறகு 3 தரம் எழும்பிட்டேன். மோசே மலையில போயிருந்து ஆண்டவரே ஆண்டவரே சொல்லி மயங்கி மயங்கி நித்த ஒண்டானோ தெரியாது, சாப்பிட்டானோ தெரியாது. அவன் உயிரை குறித்து யாராவது கவலைப்பட்டாங்களா? ஒரு ஊழியக்காரன் போய் மலையில மறைஞ்சு போயிட்டான்னு சொல்லி அங்க வந்த ஜனம் ஏதாவது கவலைப்பட்டுச்சுதா? இல்ல. எங்களுக்கு பதில் கொண்டு போனவரை காணல. அதனால அடுத்த ஆள் உருவாக்கி எங்களுக்கு முன்பாக ஒருவர் வேண்டும். ஆகையினாலே ஜனங்களுக்கு முன்பாக ஒருவர் போக வேண்டும் என்ற அறிவிருந்தது அந்த ஜனங்களுக்கு. ஆனால் யார் போக வேண்டும் என்று அறிவில்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு ஒரு மனிதன் முன்னால போனா பின்னால போற, இன்னைக்கு உலகத்தில் இதுதான் நடக்கிறது. எந்த ஊரை எந்த உலகத்தை எடுத்து பார்த்தாலும் ஒருத்தன் தூக்கி கொண்டு வலிக்கிட்டு அதுக்கு பின்னால் ஒரு கூட்டம் போய்கொண்டேதான் இருக்கும். உடனடியாக வேண்டும் எல்லாம் நமக்கு. ஒரு பிரச்சனையா அப்பா கொஞ்சம் பொறு சோம்பண்ணு ஆண்டவிடத்திலிருந்து பதில் வரட்டும். இல்ல இல்ல உடனடியா வேண்டும். ஒரு காரியமா ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணு, தேவன் ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்கணும் பாரு. சும்மா நமக்கு நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் பேசிவிட்டு கூப்பிட்டு காய்ச்சி கொண்டிருக்க முடியாது. கொஞ்சம் பாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் ஆறுதல அமர்ந்துரு. என்ன படிச்சா வேதத்துல இதுதானே கற்றுக்கொள்ளுறோம். இல்ல 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 உடனடியாக எனக்கு வேண்டி. என்ன பிரதர், என்ன பிரதர், என்ன? ஒரு காலத்துக்கு முன்பு எங்கிட்ட போதர் இடத்துல நான் நினைக்கிறேன், எனக்கு நினைக்கிறேன் 20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல அடிச்சு கேட்டேன், பாஸ்டர் இந்த காரியத்தை குறிச்சு என்னோட கதைங்க இதை குறிச்சு விசாரிங்கன்னு சொல்லி அவர் கேட்டு விட்டு ஓகே பதில் சொல்றேன்னு சொல்லி இருந்து விட்டார். அதுக்கு பிற்பாடு அந்த பதில் வரும் வரைக்கும் கிழமைக்கு ஒரு தடவையாவது அடிச்சு ஓகே. கடைசியா அந்த பதிலே டிசாஸ்டர் ஆயிட்டது. வழங்குறதா? எதற்கும் ஒரு மனுஷன் அவசரப்படக்கூடாது. எந்த காரியத்தை குறித்தும் தேவ சமூகத்திலே வைத்து விட்டால் அங்க இருந்து பதில் வரும் வரைக்கும் வாய மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் வைத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு வாயையும் திறந்து கொண்டு திரிந்தால் அது எதுக்கும் நிறைவேற முடியாது. வளர்ந்தவர்களை போல நாம் நிக்கிறபடினாலும் ஒன்றும் சாதிக்க முடியாதப்பா. எதையும் நாம் நினைத்து நடத்த முடியாது. தேவ சமூகத்தில் இருந்து எது என்றாலும் புறப்பட வேண்டுமே. மோசே போயிட்டு அங்கே இருந்து அவரு வர்றாரு எப்படி தெரியுமா? அவரு களைச்சு விழுந்து வாரார். அப்பா ஒரு மாதிரி தப்பி கிப்பி வந்து சேர்ந்துட்டோம் தேவசத்துல. ஆண்டவர் என்ன தெரிஞ்சுன, போய் பாரு அங்க என்ன செய்தாங்கன்னு சொல்லி. மோசைக்கு முன்னும் தெரியாது பின்னும் தெரியாது. மோசைக்கு நான் போய் பாரு என்ன செய்தாங்கன்னு, உன் ஜனம் என்ன செய்தாங்கன்னு போய் பாரு. ஒரு தகப்பனுக்குத்தான் தெரியும் ஒரு தகப்பனுடைய உள்ளம். நம்மளை பாரு ஆக்களுக்கு புரியாது. இது வழங்குறதா? அதை கனவில் இல்லை நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள். அநேகரை கனவு கொண்டிருக்கிறீர்கள். வழங்குறதா? மோசையை வந்து விட்டு இதே ஜனங்களே மோசையை ஆண்டவர் அழிக்க போறோம்னா மோசையை விட இல்லை. அதான் நான் சொன்னேன், ஒரு தகப்பனுக்குத்தான் ஒரு தகப்பனுடையது. என்ன ஆரம்பத்துல மோசே சொன்னா எனக்கு இதுக்கு சரி வராது, ஆள விடப்பா. காலங்கள் கடந்து சென்றது பின்பாது ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனம் வழங்கா காலத்துள்ள ஜனங்கள், இந்த ஜனத்தை அழிக்கப்படும். மோசே என்ன, என் பெயரை நீர் கிறக்க வேண்டும், என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்க வேண்டும். ஏவாப்பா எல்லாரும் ஓடுகிறோம், எதுக்கு பரலோகம் போகணும்னு ஓடுறோம். ஆனா மோசே வந்து என்ன சொல்றான், என் ஜனம் மாத்திரம் வரையலன்னு சொன்னா என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறக்க மாண்டவரை. என்ன டீல் இது? இதான் ஒரு தகப்பன், இதான் ஒரு தேவ மனுஷன். மறந்துடாதீங்க, உடனடியாய் வர வேண்டும் பதில். எங்க வருகிறது? தேவனை அவருடைய மனதையும் அவருடைய பதில்களையும் நாம மாற்ற முடியாது. ஆண்டவரே இன்றைக்கு வந்து பதில் வந்துட்டு போம், நாளைக்கு போனா 8 மணிக்கு வரும், இல்லாட்டா வராமலும் விடும் என்று சொல்லி ஆண்டவரோட பேச முடியாது. அவர் எப்ப விரும்புறாரோ அப்ப வருவார், எப்ப பதில் கொடுக்க போறாரோ அப்ப தர. அது வரைக்கும் நாம என்ன நினைக்கிறோம், ஓடி வந்து பாஸ்டர் வந்து சொல்லி, பாஸ்டர் உடனே தாங்க, இல்ல சொல்லுங்க பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர், அப்படியா பாஸ்டர், இப்படியா பாஸ்டர். பாஸ்டர் சொன்னாலும் கேக்குது இல்லையே நமக்கு. கொஞ்சம் இறப்பா, கொஞ்சம் அமர்ந்துரு. நரகத்துக்கா போற இல்லத்தானே? நரகத்தின் வாசல் நின்றுண்டாலாவது நாங்கள் போய் 40 நாள் உவாசம் போடலாம். ஆண்டவரே பதில கொண்டு வரணும் சீக்கிரமாக, அவன் நரகத்துக்குள்ள விழ போறான். இரு, கொஞ்சம் அமர்ந்துரு. ஒன்றும் நடக்க போறது கிடையாது. எது நடந்தாலும் உன் தேவனுக்கு தெரியாமல் நடக்காதே. எல்லாம் அவருடைய கரத்தின் கிரியலுக்குள்ளே அடங்கி இருக்கிறோம் சொல்லி வேதம் சொல்லி இருக்க. நீயும் நானும் திமிருகிறது என்ன என்ன? ஆகையினாலே தேவ சமூகத்திலே காத்திருங்கப்பா. எது வந்தாலும் என்ன வந்தாலும் தேவன் என் வாழ்விலே நன்மைக்குத்தான் செய்வார். யோபுங்கிற பக்தன் சொன்ன ரொம்ப அருமையான வார்த்தை, எனக்கு ரொம்ப புளிச்ச வார்த்தை, இருதயத்தில் அப்படியே தங்கி பதிஞ்சு எத்தனை மாடி இருக்கோ அத்தனை மாடியில் அது கிடைக்கிறதா. தேவனிடத்தில் இருந்து நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமா? எல்லாரும் ஆமேன் சொல்றீங்க, நல்லது. அதை கைப்பற்றினால் நல்லமாக இருக்குமே. யோவனுடைய முதலாவது 2வது அதிகாரம் அப்படியே பச்சுவர ஆணிவரியா எனக்குள்ள இருக்கிறது பாருங்க. வச்சிருக்கேன், நிறைச்சி வச்சிருக்கிறேன் இல்லையா. ஆண்டவரே எது வந்தாலும் என்ன வந்தாலும் உமக்கு முன்பாக நான் நிற்கணும். செய்கிறதுல ஒன்றும் குறையக்கூடாது. நான் செய்கிற காரியங்கள்ல, நான் செய்கிற ஊழியங்கள்ல நீர் என்ன செய்ய வேணான்னு சொல்லும் வரைக்கும் ஒன்றும் குறையக்கூடாதப்பா. ஒண்ணும் குறையில, காத்து வீசட்டுக்கு புயல், அது நல்ல பாட்டு இருக்குல்ல, காத்து வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்கூரம் ஏசி இருக்கிறார் எனது நங்கூரம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில நங்கூரமாக ஏசி இருக்கிறார்? நல்ல காலத்துல இல்லப்பா, சோதனையின் காலத்துல. தெரியாது, தெரியாது. தெரியாது. ஆகையினாலே மோசே என்ன தெரியுமா சொல்றான், மோசே இறங்கி வருகிற பொழுது ஜனங்கள் என்ன செய்தாங்க, புது வழி ஒரு வழி என்ன ஒரு பாட்டு இருக்கிற, ஒரு வழி ஓடும் போது மறுவழி திறந்த தேவா. அது ஆண்டவர் திறக்கிறது சரிப்பா, நாம நாமளே வழியில திறந்து கொள்ள கூடாது. விளங்குறதா? இங்கேயும் ஒரு கதவு இருக்குது, இது தேவைன்னு தரப்படும் பாருங்க. எல்லா நேரம் திறந்து விட முடியாது இது. ஆகையினால ஆண்டவர் என்ன சொன்னாரு, அவரை பின்பற்றி கொண்டு போறனாம் இடல என்ன நடக்கிறது, இடல என்ன நடக்கிறது, புது வழி தேவைப்படுகிறது. ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வருவதற்கு லேட் ஆகுகிறது. அதனால இன்னும் ஒரு பக்கம் பார்ப்போம், இது நல்லா இருக்கிறது பிரதர் நீங்க சொல்றதும் நல்லா இருக்கிறது, இந்த வழியும் நல்லது. சிஸ்டர் நீங்க சொல்ற வழியும் நல்லா இருக்கிறது, இந்த வழியும் நல்லது. யோ ஆண்டவர் சொன்ன வழி என்னப்பா, வெயிட் பண்ணு, அந்த வழி கஷ்டமா இருக்கிறதா? ஆரம்பத்திலே ஆரம்ப நாட்கள் என்று சொல்லலாம், ஆரம்ப ஊழியம் என்று சொல்லலாம், எனக்கும் அவசரப்பட்டு செயல்படுவதற்கு விருப்பம், எல்லாம் சீக்கிரமாக செயல்பட வேண்டும், எல்லாவற்றையும் சீக்கிரம் செய்து விட வேண்டும், எல்லாம் கடகடன்னு நடக்கணும், டைம் வேஸ்ட் பண்ண, அதாவது நாலு நாள் கழித்து செய்கிறதை நாலு நாள் முன்னுக்கு செய்து விட வேண்டும், அப்படி ஒரு சிந்தனையில இருந்து அதுக்கப்புறம் தான் இது சரிப்பட்டு வராது. தேவ சமூகத்தில் நல்லா வெயிட் பண்ணு, நல்லா அமர்ந்துரு, முடியுமான அளவுக்கு நீ சேர்ந்து பேசாம இரு. அது வருகிற நேரத்தில் வரும், செயல்படுகிற நேரத்தில் செயல்படும். அப்பொழுது நீ நினைத்ததை விட, நீ நினைத்ததை விட எல்லாம் நன்மையாக இருக்கும், எல்லாம் நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. இது நாம் கண்டது என்று சொல்லலாம், அல்லாவிட்டால் இது எங்களுக்கு ஒருவித அனுபவம் என்று சொல்லலாம். அவசரப்படுகிறதிலே நாம் தவறுகள் தான் விடுவோமே ஒழிய ஒன்றும் சரியாக செய்து முடிக்க மாட்டோம். அதனாலதான் இந்த போதகர் மாரெல்லாம் பேசாம இருப்பாங்க, என்ன நடந்தாலும் பேசாம. ஏன் தெரியுமா, அவங்களுக்கு நன்கு தெரியும், அவசரப்படுகிறதுனால ஒரு நன்மையை நாம் செய்ய முடியாது. நான் எல்லா போதத்திலும் பார்த்திருக்கேன், அவங்க இல்ல எது நடந்தாலும் அரவாசி உலகம் கவுண்டு போனாலும் பேசாம இருப்பாங்க, கல்லு மாதிரி. என்ன அவர் பார்த்துக் கொள்வார், அவர் செய்வார், அவர் நடத்துவார் என்று சொல்லி என்ன செய்வாங்க, பேசாம இருப்பாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆகையினாலே ஒரு வழி சரிவர இல்லை, ஒரு பிரச்சனைக்கு ஒரு பதில் ரெண்டு. இன்னும் ஒரு வழியை நாடாதீங்கப்பா, என்ன ஒரு வழியை நாடாதங்க. ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிச்சுனா ஒரு வேலைக்கு போயிடலாம்ப்பா, ஆனால் கர்த்தருடைய காரியத்திலே தேவராட்சி சிந்தையுள்ள மனுஷனாயிருக்கிற நீ, தேவனுடைய பிள்ளையாயிருக்கிற நீ, தேவன் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷியாய் மனுஷியாயிருக்கிற நீ, கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு காரியம் வரும் வரைக்கும் பேசாமல் அமர்ந்திருப்பது உனக்கு நல்லதே. இல்லையோ உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரன் கூப்பிட்டு அதை குறித்து கதைத்து, உங்களுக்கு தெரியுமா எத்தனை பெயர் சொல்லப்பட்ட ஆலோசனைகளை தள்ளிவிட்டு முட்டி போய் நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பல பேர் இருக்காங்க, ஆலோசனைகள் கேட்பதே கிடையாது. என் வழிதான் சரி, நான் சொல்றதுதான் சரி, நான் செய்யறதுதான் சரி. வாலிபதில் இருந்து வயது முதிர்ந்த வரைக்கும் எத்தனை பேரை காட்டலாம் பாருங்க. எனக்கு தெரியும் எல்லாம், இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படித்தான் போகிறது இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும். பைபிள் இருக்குது, அனுபவம் இருக்குது, எல்லாம் எனக்கு தெரியும் பிரதர், எல்லாம் எனக்கு தெரியும் சிஸ்டர், பயப்படாதீங்க. இது என்னது, இதெல்லாம் சிம்பிள் காரியம் ஐயா, தேவ காரியம் ஒன்றும் சிம்பிள் காரியம் கிடையாது. எத்தனை வருஷ காலமாக கிறிஸ்துவோக நடந்தாலும் ஒவ்வொரு காலடி வைக்கிற பொழுதும் அது கவனமாக இருக்க வேண்டும், அது அபாயமானதுண்டு. அனுபவத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து விட முடியாது, அனுபவத்திலே தேவ ஊழியத்தையும் செய்து விட முடியாது, அது அபாயமானதுண்டு. காலை வைக்கிற பொழுது கவனமாய் வை, பேசுகிற பொழுது கவனமாய் பேசு, செயல்படுகிற பொழுது கவனமாய் செயல்படு. இது நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் காரியம் கிடையாதப்பா. தாழ்மை உள்ளத்தோட நல்லெண்ணத்தோட இதை நான் சொல்றேன், ஏற்றுக்கொள்றவங்களுக்கு வாழ்வு. ஏன் நான் இதை சொல்றேன், நானும் துள்ளி நடந்த நாட்கள் இருக்கிறது, நானும் நல்லா துள்ளி நடந்த நாட்கள் இருக்குது. இப்ப கொஞ்சம் அடங்கி போயிட்டேன், அடங்கி போனதை விட அடக்க வச்சாச்சு, வழங்கிச்சுதான். நீ துள்ளாத கணக்க, எல்லாம் அங்கிருந்து வர வேண்டும், வந்தால்தான் எதையும் செயல்படுத்தலாம், அதுலதான் நன்மை இருக்கிறது. வழங்குறதா, நீங்க செய்யற நீங்க சொல்ற காரியத்தை நான் நிமிடத்துக்குள்ள செய்வேன், ஆனா நான் செய்யறது தோத்து போயிடும், ஆனா அவர் செய்யணும், அவர் செய்யணும். வழங்குறது. ஆகையினால ஒரு வழி சரியில்லாட்டி அடுத்த வழியை நாடாதீங்க, அவர் சொல்லும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, சொல்லும் வரையும் வெயிட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருப்பிகளை யாத்ராமம் 17:1 வாசிங்க. ஒரு சம்பவத்தை பார்த்து நான் முடிக்கலான்னு யோசிக்கிறேன்.
பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி டெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்ச பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்கள் எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு, நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில் பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரைவிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையில் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும்
என்றான். திருப்பி வாசிங்க.
அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான்.
நல்ல ஒரு சம்பவம் பாருங்க, இது வாசிங்க பார்க்கலாம். தண்ணீர் வந்தது ஓகே, ஆனா இதுல நடக்கிற இந்த இரண்டாவது வசத்துல அருமையான ரெண்டு மூணு கருத்துக்கள் இருக்குது, பார்த்து நான் கடந்து செல்றேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வனாந்திர வழியாக வருகிற பொழுதெல்லாம் தேவண்ட சமூகம் தனக்கு முன்பாக போகிறது என்பதை அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். இங்க ஒரு குறைவு என்ன தெரியுமா, தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. பாருங்க, தாகம் வனாந்தரத்துல தேவை, ஓகே நல்லது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் தேவனுடைய பலம் என்ன என்பதை அறிந்தவர்கள் அவர்கள். இஸ்ரவேலின் அடிமைத்தனத்தில் இன்றைக்கு அடிமைத்தனத்திலிருந்து வந்த நாம் அதையே மறந்துட்டோம். 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் இருந்த நாட்களை மறந்து இன்றைக்கு துள்ளுற துள்ளர் பயங்கரமாக இருக்கிறது. நான் அடிக்கடி நினைக்கிறது என்ன தெரியுமா, நான் பாவத்தில் இருந்த ஒரு மனுஷன், நான் பாவியாகிய ஒரு மனுஷன், தேவனுடைய ரத்தம் சிலுவையிலே கொட்டி என்னை மீட்டார், அந்த நாளை மறக்க கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடிமைத்தனத்தில் இருந்தவைகளை, இருந்த நாட்களை நாம் மறக்க கூடாது, அதற்கு அனுதினமும் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்னைக்கு நாம் எல்லாரும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்த வாழ்க்கையிலே திமிர் கொண்டு நடக்கிறோம். என்ன, நான் பரிசுத்தவான்னு திமிர் கொண்டு நடக்கணும். ஐயா, நீ இருந்த இடத்தை ஒருபோதும் மறக்க கூடாது, அந்த நாள் லேசான நாட்கள் அல்ல. நித்திரை இல்லாமல், கண்ணீரோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் சமாதானம் இல்லாமல், ஒரே பிரச்சனை, கடந்தொள்ள குடி அது இதுன்னு சொல்லி ஜனங்கள் வாழ்ந்த அந்த நாட்களை ஒருபோதும் மறக்க கூடாது, ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆனால் இஸ்ரவேலர்கள் மறந்து என்ன செய்தார்கள் தெரியுமா, தண்ணி என்று சொல்லி ஜனங்கள் அவ்விடத்தில் இல்ல. அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடினார்கள். ஐயா, தேவன் ஒரு மனுஷனை பிடித்து, அதுவும் வனாந்திரத்துலதான் மோசை ஓடி போய் இருந்து தங்கி, எனக்கு ஒண்டும் வேணாம், ஆளை விடுங்கப்பா, மரத்து கீழே ஆடு மாடுகளை மேய்ச்சி ஏதோ பண்ணி கொண்டு, அந்த மனுஷனை ஆண்டவர் பிடிச்சு கொண்டு வந்து, இந்த ஆடுகளை கொஞ்சம் மேய் பரவாயில்லை, ஆனால் அந்த ஜனங்களை நான் மீட்கணும், அந்த ஜனங்களிடத்தில் நீ போகணும், அந்த ஜனங்களை கொன்ற வேண்டும் சொல்லி அந்த மனுஷனை பிடித்து அங்கு கொண்டு போய் பலாக்காரமாக தேவன் மோசேயை கொன்றதுக்கு எத்தனை காரியம் செய்தா தெரியுமா. ஆண்டவரே பேச தெரியாது, ஓகே ஒருத்தனை தர்றேன், ஆண்டவரே என்னத்தை காட்டு, ஒரு கோலை தர்றேன், எல்லாம் கொடுத்து மோசேக்கு மோசே போயிட்டு வந்து அனுப்பி விட்டா. இங்க என்ன நடக்குது தெரியுமா, மோசேயோட வாக்குவாதம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அதே காரியம், உனக்கென்ற ஒரு ஊழியக்காரனை தந்தால் வாயை மூடிட்டு இருந்து ஊழியத்தை செய்யப்பா, சொல்றத கேட்டு புத்திமதியில கேட்டு நட, ஒன்றுல நீ குறைஞ்சு போக போறது கிடையாது, வழங்குறதா. ஒரே வாதாட்டம், அந்த ஜனங்களும் அதே வாதாட்டம் தான். மோசையை பார்த்து தண்ணி இல்லையோ, தண்ணி இல்லைன்னா மோசைக்கு மாத்திரம் தண்ணி என்ன பிளைட்ல வருது, மோசைக்கும் தான் தண்ணி இல்லை, அவ ஒரே போட்ல தானே இருக்கிறாய், இந்த தண்ணி இல்ல, தண்ணி இல்ல, தண்ணி இல்லைன்னு சொல்லி வாதாட்டம் ஆரோடு மோசையோடு நடக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் போதகரோட வாதாடுறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. பாருங்க, உனக்கு கொடுத்த ஊழியக்காரங்களை குறித்து எச்சரிக்கையா இங்க அவனமாயிரு, நீ செய்கிற எல்லா காரியத்தை குறித்தும் கர்த்தன் கவனம் பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடாது. ஏதோ அவருக்கு அவன் நான் சொல்லல, அவருக்கு அவனே சொல்ல வேண்டும் அவசியம் எனக்கு எதுவும் கிடையாது. ஆனா எனக்கு நன்கு தெரியும், ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணால் அந்த அபிஷேகத்துக்கு முன்பாக நடுங்க வேண்டும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை கவனம் உள்ளவள் ஆகிருங்க, அது இருக்கட்டும், அதை குறித்து பேச வேற ஊழியர்கள் வந்து பேசினா நல்லா இருக்கும் இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள், கத்தரையே பரீட்சை பார்க்கிறீர்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சு கொண்டது பாருங்க. இதெல்லாம் நான் போன முறைக்கு முதல் முறை எடுத்த வார்த்தைகள் இவைகள். அன்னைக்கு பேசுறேன், அந்த டைம் காணாத இன்னைக்கு பேசுறேன். மோசே வந்து, மோசே என்னோடு ஏனப்பா வாதாடுறீங்க, தேவனை எதற்கு பரீட்சை பார்க்கிறீர்கள். மோசையோடு வாதாடி மோசையோடு வாக்குவாதப்படுகிறது மோசையுடைய கண்ணுக்கு எப்படி தெரிகிறது? தேவனோ ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள், தேவனை ஏன் சோதிக்கிறீர்கள்? அடிக்கடி தேவனை சோதிக்கிறதே நம்முடைய புலப்பாய் போய்விட்டது. இன்னைக்கு நம்முடைய வேலை எப்படி போய்விட்டு, அடிக்கடி தேவனை சோதிப்பது, எல்லாத்திலையும் தேவனை சோதிப்பது. அது சரியில்லாட்டி தேவனை பொறி, இதை சரியில்லாட்டி சரி, எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்தா போதவருக்கு அடிச்சு போதவரோட தண்டது எல்லாம் மோசத்துல. தேவனை பரீட்சை பார்க்காதீங்க, நீங்க தேவனை பரீட்சை பார்க்காதீங்க. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நாங்க செய்கிறது ஒன்றையும் தேவனுக்கு, உங்களுக்கு நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், வடிவ சிந்திங்க. நாம செய்கிற காரியங்கள்ல தேவனும் அதுக்குள்ள இடைப்படுவார், அது நமக்கு தெரியாமல் போகிறது. அநேக தடவைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க பழைய பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதீர்கள். அடிக்கடி நம்முடைய பிரச்சனைகளிலே கர்த்தருடைய நாமத்தை யூஸ் பண்றது. தேவனுடைய நாமத்தை சும்மா வந்ததுக்கு மலிவான காரியங்களுக்கு எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை எடுத்து வெளியே போடுறது. கர்த்தர் கணக்கு வச்சிருப்பார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்தமான நாமத்தை சும்மா கண்ட மாதிரி வீணிலே வழங்கக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் மகிமைக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் வளர்ப்புக்கும் சபையின் வளர்ச்சிக்கும் ஊழியத்தின் வளர்ச்சிக்கும் கர்த்தருடைய நாமத்தை எடுத்து வச்சு வைரமாய் தைரியமாய் பைராக்கியம் பாராட்டுங்க. கண்டதுக்கும் தேவ நாமத்தை எடுத்து, அதை குறித்து நீங்க தான் பதில் கொடுக்கணும், போதல் கிடையாது. நான் உங்களுக்கு அடிக்கடி முதல்ல சொன்னேன் பாருங்க, ஒரு பிள்ளை தகப்பனுடைய பெயரை தவறான விதத்திலே பயன்படுத்தினால் தகப்பன்ட்ட புள்ள சரி. எல்லாருக்கும் புள்ள இருக்கு இல்லையா? திரும்பி சொல்றேன், உங்க பிள்ளைகள் உங்களுடைய பெயரை தவறான விதத்தில் பயன்படுத்தினால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அப்பா பா பா பா, உன்ன மாதிரி ஒரு புள்ளைய இன்னொன்னு ஒரு பத்து புள்ள உன்ன மாதிரி இருந்தா எனக்கு நல்லா இருக்குமே சொல்லுவீங்களா? இதே காரியம்தான், கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் வீணிலே பயன்படுத்தினால் உங்கள் தேவைக்கும் உங்கள் காரியங்களுக்கும் உங்கள் வசதிக்கும் கர்த்தர் அதை குறித்து நியாயப்படுத்துவார் என்பதை மறந்துடாதீங்கப்பா, மறந்துடாதீங்க. தனிப்பட்ட விதத்திலே ஒரு மனுஷனோடு ஏதாவது செய்துங்க, அதுக்குள்ளே கர்த்தரை இழுக்காதீங்க. அதை தேவன் விசாரிப்பார், அதை தேவன் விசாரிப்பார். ஆகையினாலே தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய மனுஷன் ஜனங்களுக்காய் கொடுக்கப்பட்டவரை குறித்து பேசுகிறது, விவரிப்பது, அவரை குறித்து செய்கிற சொல்லப்படுகிற எந்த காரியத்தை குறித்தும் நீ தனிப்பட்ட விதத்தில தேவனுக்கு முன்பாக பதில் கொடுக்க வேண்டும். சடுதியிலே உன் வாழ்க்கையிலே தேவன் வந்து சந்திப்பார், அது உனக்கு பரிதாபமாக இருக்கும். உனக்கு வேலைக்காரனாக தேவன் ஒரு மனுஷனை ஆசாரியனாக்கல்ல, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு எனக்கு அவனை அபிஷேகம் பண்ணு சொல்லி சொன்னாரே ஒழிய, உங்களுக்குத்தான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி நமக்கும் தெரியும். ஆனால் தேவன் தனக்கென்று எடுத்துக்கொண்டார் என்பதை மறந்து விடாதீங்க. ஒரு ஊழியக்காரன் மலிவானவன் கிடையாது பாருங்க. இன்னைக்கு அநேகர், ஒரு இந்தியாவில இருந்து வந்த ஒரு ஊழியக்காரன் சொன்னார் இல்லையா, எத்தனையோ இன்ஜினியர்ஸை விட ஒரு ஊழியக்காரன் மேலானவன், எத்தனையோ டாக்டரை விட ஒரு ஊழியக்காரன் மேலான. இந்த அறிவு ஏப்பா உங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. இதுக்கெல்லாம் பரலோகத்திலிருந்து வெளிப்பாடு வர வேண்டுமா? உள்ளே தேவையில்லாத எல்லாத்துக்கும் வெளிப்பாடு வருகிறது, இதற்கு ஏன் வருவதில்லை? ஊழியக்காரனை எதிர்த்து பேசுவது இன்னைக்கு சிம்பிள் ஆயிட்டு, அங்க போட்டில் வேண்டிட்டு வர்ற மாதிரி பேசுறோம். எல்லாம் நமக்கு தெரியும், இன்றைக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியும் பிரதர். ஒன்றுமே தெரியாது இருந்த நாட்கள்ல பாஸ்டர் இருந்திய, அந்த நாளுக்கு திரும்பி வா, அது தேவை உனக்கு, அதுதான் உன் வளர்ச்சியை காண்பிக்குமே ஒழிய வேற எதுவும் காண்பிக்காது. 15 வருஷத்துக்கு முன்பாக ஒரு போதருக்கு முன்பாக நீ எப்படி நின்றியோ அதுல இன்றைக்கு ஒரு மாற்றம் இருக்கும் என்று சொல்லி சொன்னா, நீ 15 வருஷத்துக்கு முன்பதாக ஆராதித்த தேவனுடைய அந்த ஆராதனையிலையும் மாற்றங்கள் இருக்குது என்பதை மறந்துடாத. சபையிலே ஒரு ஆசாரியா நான் இருக்கிறவன் 4 காரியம் சரியாக செய்ய வேண்டும். சபை எல்லாருக்கும் அதில் பிடிப்பு இருக்காது. உங்க அவ்வளவு பேருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் சொல்லி சொன்னா அது கர்த்தர் வந்து செய்ய முடியாது. விளங்குறதா? விளங்குறதா? ஆகையினால போதகர் எடுக்கிற காரியங்கள், எடுக்கிற செயல்படுகிற எல்லா விதத்திலையும் அந்த மனுஷன் பல தடவை இருந்து பல தடவை ஜபம் பண்ணி பல காரியங்களை கண்டுதான் செயல்படுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும் பாருங்க. நான் எல்லாம் நல்லா நித்திர கொள்வேன் பாருங்க. இங்க என்ன நடந்தாலும் சரி, நீங்க என்ன பேசினாலும் சரி, யாரு என்ன பேசினாலும் இங்க கலைக்க வேண்டிய காட்சி விட்டு நான் போய் நல்லா நித்திர கொள்ளுவேன். ஆனா ஒரு போதகர் நித்திர கொள்ள முடியாது, ஒரு போதகர் நித்திர கொள்ள முடியாது, ஒரு போதகர் நித்திர கொள்ள முடியாது. தேவனிடத்தில் இருந்து சரியான பதில்கள் சரியான காரியங்கள் வந்து அவரது காரியங்களை நிறுவும் வரைக்கும் ஒரு தேவ மனுஷன் நித்திரை கொள்ள மாட்டாவா? அதனால கண்ட மாதிரி பேசாதீங்க, கண்ட மாதிரி ஒளராதீங்க, கண்ட மாதிரி கீ மாயின்னு சொல்லி கத்தாதீங்க. உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரனை கவனிக்க வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பு உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு அநேக சபைகளில் சரியான ஊழியர்கள் இல்லாமல் சபைகள் அவதிப்படுகிறதை அநேகருக்கு தெரியும், அநேக ஊழியர்களுக்கு தெரியும். இன்னைக்கு அநேக சபைகள் ஜெர்மனில் திறக்கப்பட்டது, அநேக சபைகள் பூட்டப்பட்டது. ஊழியமே வேண்டாம்னு சொல்லி ஊழியர்கள் ஓடி இருக்கிறார்கள். உனக்கு கொடுத்த ஊழியக்காரனை கவனிக்க வேண்டும் பொறுப்பு. தாராளமாக கவனியுங்கள், சந்தோஷமாக கவனியுங்கள். அதை விட்டுவிட்டு இஸ்ரவேலர் முறுமுறுத்தது போல முறுமுறுக்காதீங்க. மோசே நல்ல மனுஷன், அவன் கண்டுபிடிச்ச என்ன தெரியாது, பாரு நீ ஏப்பா என்னட்ட வாரா, தேவனுக்கு விரோதமாக ஏன் எழும்புறாய்? அவன் நல்ல அறிவுப்பட்டவன் பாருங்க. இல்லை மோசே எல்லாம் சும்மா ஆள் கிடையாது, படித்த மனுஷன், படித்த மனுஷன். அந்த மனுஷனுக்கே அந்த ஜனங்கள் அந்த வேலை செய்தா, அந்த மனுஷனுக்கு படிச்சு முன்னேறி உயர்ந்த இடத்துல இருந்த மனுஷன் ஒரே நாள்ல கீழே வந்தான், திருப்பாண்ட உயர்த்தினான். இந்த ஜனங்கள் திரும்ப அந்த மனுஷனை விட்டுச்சுதா இல்லையே? ஆகையினாலே கட்டர் நமக்கு முன்பாக போகிறார் என்ற அறிவு நமக்கு எப்பொழுதும் இருக்கணும்பா, எப்பொழுதும் இருக்கணும். எனக்கு தெரியல உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு எப்படி இந்த அறிவு இருக்கும் எனக்கு தெரியாது. நான் சொல்றேன் பாருங்க, தேவன் எனக்கு முன்பாக போகிறார், கோணலானவர்களை சரிப்படுத்துவார், சத்தியும் பித்தியமானதெல்லாம் சரிப்படுத்துவார், எனக்கு விரோதமாய் வருகிறதை அவர் பார்த்துக் கொள்வார், என்னுடைய காரியங்களுக்கு அவர் கவனம் உள்ளவர். இந்த அறிவோடு நடந்து செல்லுங்க, இந்த அறிவோடு நடந்து செல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எந்த காரியம் என்னை குறித்து நாலு பேர் தவறாக பேசலாம், எந்த காரியத்தை அந்த காரியத்தில் உண்மை இல்லையோ நான் அந்த காரியத்தை குறித்து விசாரிக்க போக மாட்டேன். ஏன்னு சொல்லி நான் எனக்கு தெரியும் எது உண்மை எது பொய் என்று சொல்லி. கர்த்தரை நம்புகிற மனுஷர்கள் இப்படி நடப்பார்கள். நாம் கத்தரை நம்புகிறோமா, அல்லாவிட்டால் சொல்லுகிறவர்களை நம்புறோமா, இல்லாவிட்டால் பேசுகிறவர்களை நம்புறோமா, இல்லாவிட்டால் முறுமுறுக்கிறவர்களை நம்புகிறோமா, இல்லாவிட்டால் உங்களுக்கு வேண்டியவர்களை நம்புகிறீர்களா?
எனக்கு வேண்டியவர்களாக யார் இருந்தாலும் கத்தருடைய காரியத்தில் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதுதான் எனக்கு முக்கியம். வணங்குறதா விசுவாசிகள் இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, எனக்கு எல்லாரையும் பிடிக்கும், நீங்க நல்ல மனிதர்கள். ஆனால் தேவனுக்கு அடுத்ததாக தரணும்னு நான் நினைக்கிறேன். கடந்த செய்தியிலே இதை பேசியிருக்கிறேன், வடிவே கேட்டுக்கொள்ளுங்கப்பா. கத்தரை நேசிக்கிற மனிதர்கள் நடக்கிற விதத்தில், பேச்சுற விதத்தில், செயல்படுகிற விதத்தில் சீக்கிரத்தில் கண்டுக்கலாம். இத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பிறகு இதே கண்டுபிடிக்க தெரியாட்டிக்கு நாம ஊழியக்காரர்ல இருக்கிறது பிரயோசனமே இல்லை. ஆகையினால ஆண்டவரே, நீர் எனக்கு முன்பாக செல்லுகிறீர், எனக்கு வருகிற எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர், நீர் நடத்துவீர். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆகையினால நீங்க நினைக்க கூடாது நாங்க ரட்சிக்கப்பட்டு விட்டு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பரலோகம் தானு சொல்லி. பரலோகம் போறதுக்கு நான் அடிக்கடி யோசிக்கிறது, பரலோகத்துக்கு எவ்வளவு பேர் வருவார்கள்? உலகத்தில் இருக்கிற அவ்வளவு சபைகளும் என்ன சொல்லுகிறது, நாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வருவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஐயா, நீ இன்னைக்கு பேசுகிற பேச்சை வச்சு பரலோகம் வர முடியுமா? நீ இன்னைக்கு சிந்திக்கிறத வைத்து நீ பரலோகம் வர முடியுமா? நீ இன்னைக்கு கதைக்கிறதை வைத்து பரலோகம் வர முடியுமா? நீ இன்னைக்கு நடக்கிற நடத்தையை வைத்து பரலோகம் வர முடியுமா? இதுக்கெல்லாம் வேதத்தில் இந்த வசனம் தேட வேண்டிய அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. கத்தரை நெருங்க வழிபாருங்கள், கத்தர் அண்டை வர வழிபாருங்கள், கத்தரை இன்னும் தேட வழிபாருங்கள். நான் யோசிச்சேன், ஆண்டவரே இந்த வருகிற மாசத்திலே ரெண்டு நாள் இல்லாட்டி மூணு நாள் ஃபாஸ்டிங் பீரியட் போறதுக்கு என்ன போதும் இடத்துல கேட்கவில்லை. எதை செய்தாலும் நாம் அனுமதி கேட்டுத்தான் செய்வோமே ஒழிய எங்க பாட்டுக்கு இங்க நாம எதுவும் செய்வது கிடையாது. உங்களுக்கு அது தெரிந்திருப்பது நல்லது. யூத் மீட்டிங் செய்தாலும் சரி, ஒரு ப்ரேயர் மீட்டிங் செய்தாலும் சரி, ஒரு பைபிள் ஸ்டடி செய்தாலும் சரி, போதவருடைய அனுமதி இல்லாமல் நான் எதுவும் செய்வது கிடையாது. எல்லாம் அனுமதியோடு தான் நான் செய்வேன். வருகிற நாட்களில் மூன்று நாள் உபவாசம் மட்டும் போட்டு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி விருப்பம் எனக்கு. தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள் சோதனையின் மத்தியிலே தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ணுவார்கள். எத்தனை பேர் ரோட்ல காத்துட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் உலாபி திருந்து போட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து அறுத்து கொட்டுகிறீர்கள்? தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபம் பண்ற மனுஷன் அவன் தேவனை, ஆண்டவரை நீர் என்ன சொல்லுகிறீர் எனக்கு? அதை நாடுங்க, அதை தேடுங்க. அதுதான் நமக்கு ஆரோக்கியம், அதுதான் நமக்கு சுகம், வேற எதுக்குமே கிடையாது. இன்றைக்கு என்ன சிஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க, பிரதர் நீங்க என்ன சொல்றீங்க, அதுலயே ஆரோக்கியம். அது கண நாளைக்கு நின்று பிடியாது. ஆனால் தேவன் என்னை பார்த்து வாடாங்க, நான் இருக்கிறேன் உனக்கு, நான் உனக்கு முன்புக்கு போறேன். என்ன பிசாசா கச்சிக்கிறான்? அன்னைக்கு பிசாசு கையில கச்சித்துக் கொண்டு படுகிற பாடு,
விசுவாசிகள் அதை கூட அறிந்து கொள்றார்களே. நான் அடிக்கடி சொன்ன வார்த்தையை சொல்றேன், முடிய முடியாம இருக்கு இல்லையா, அடிக்கடி சொல்ற வார்த்தையை சொன்ன, இத்தாலி தேசத்தில் ஒரு ஊழியக்காரன் போய்கிட்டு இருந்தாரா, கடகட கடகட நான் ஊழியத்துக்கு போய்கிட்டு இருந்தார். அப்ப ஒரு சந்தியில ஒரு பிசாசு இருந்து அழுது கொண்டிருந்தா, ஐயோ ஐயோ என்ன அழுது கொண்டிருந்தா, நான் கற்பனையில கதைக்கிறேன், அவங்க என்ன சொன்னாங்களோ எனக்கு தெரியாது, கருப்பொருளுக்கு வாரேன், பிசாசு இருந்து அழுதுதான் இருந்து. அப்ப இந்த ஊழியக்காரங்களுக்கு எல்லாருக்கும் இறக்க குணம் பாருங்க, எது வந்து நின்றாலும் இறங்கி நின்று சாப்பிடுன்றது கடைசி அதாலேயே வேண்டிட்டு போறது அவங்களோட வழக்கம். எதை கண்டுபிடிச்சா, ஐயோ ஐயோ பாவம் வண்டியை நிறுத்தப்பா, இறங்கிட்டார், இறங்கி கேட்டா பிசாசு ஏன் இப்ப அழுகிற, நான் என்ன ஊழியத்துக்கே போகலை, ஏன் அழுகிற, இல்ல பிரதே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தாங்களே எல்லாத்தையும் செய்து போட்டு என் மேல பழிய போறாங்க, செய்யறது யாரும் விசுவாசிகள், பேசுறது யாரும் விசுவாசிகள், நடக்கக்கூடாத விதத்துல நடக்கிறது விசுவாசிகள், பேசக்கூடாது பேசுகிறது விசுவாசிகள், ஆனா பிசாசுல பழிய போட்டுறது. அதையும் தேவன் விசாரிப்பார், தேவன் அநியாயமா பிசாசின் மீது விசாரிக்க செய்ய மாட்டார், அதையும் தேவன் விசாரிப்பார். தேவன் அவ்வளவுக்கு பிசாசு தானே தீர்க்கப்பட்டு போய்த்தான், ஓகே அவன தீர்த்து பிரயோசனம் இல்லை, ஏன்னா அவர் போக வேண்டிய இடம் ஒன்றுதான், இதுல ஒன்றும் வகுப்பற போறது கிடையாது, ஆனா ஆனா பழியாக எந்த விதத்திலே நடந்து கொள்ள கூடாது. விளங்குறதா, விளங்குறதா, எல்லாவற்றுக்கு நேரம் இன்றைக்கு எவ்வளவு பேர் பிசாசை போட்டு சும்மா கண்டதுக்கு நாமளே செய்து போட்டு பிசாசுக்கு மேல போட்டு பிசாசை கடிஞ்சு கொள்றது, கடிஞ்சு கொள்றது, கடிஞ்சு பிசாசு தேவ சமத்துக்கு போவான், போய் சொல்லுவான் என்ன ஜோபனுடைய காரியத்துல பிசாசு ஜோபத்துல போவான், இங்க பாருங்க ஆண்டவர கிருபை ஆலயத்துல இந்த தாசன்ன்றதுல சும்மா களி பெரிய கலாட்டம் பண்றான், என்னையா தானே செய்து போட்டு பிசாசு என்று சொல்லி ஜனங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறான், ரெண்டு ஆண்டவரிடத்துல போய் அவன் புகாரிடுவார்ன்றதை நீங்க மறந்துடாதீங்கப்பா, போய் சொல்லுவான் சொல்லுவான். ஆகிய நாளை கவனம் உள்ளவர்களாக இருங்க, நமக்கு முன்பாக போகிறவர் கர்த்தர், உனக்கு முன்பாக போகிறவரும் கர்த்தர், நீ செய்கிற காரியம், நீ பேசுகிற காரியம், நீ நடக்கிற காரியம் எல்லாவற்றையும் கோணலானவர்களை சீர்படுத்துகிறவர் அவர். நீ சீர்படுத்த நினையாத, நானும் சீர்படுத்த நினைக்க கூடாது, அவர் ஏற்ற காலத்துல ஏற்ற விதத்துல வருவாரு, செய்வாரு, போவார். விளங்குறதா, ஒரு காரியத்தை திரும்பவும் கடுமையாக சொல்லி முடிக்கிறேன், தேவ மனுஷனுடைய காரியத்திலே தைரியமாக யாரும் வாய் தரவாதருங்கள். அது என்னத்தை குறிக்கிறேன், நமக்கு வேதத்தை குறித்து அறிவில்லை. ஒரு தேவ மனுஷனை குறித்து தைரியமாய் நாம் பேசுகிறோம் சொல்லி சொன்னால், தேவனை குறித்த அறிவும் வேதத்தை குறித்த அறிவும் நமக்கு இல்லாதபடியினாலே நாம் அப்படி நடந்து கொள்ளுகிறோம். விளங்குறதா, ஆகையினாலே கவனம் உள்ளவர்களாக இருங்க. ஆலோசனை கொடுப்பது வேறப்பா, ஆலோசனை அன்போடு கொடுப்பார்கள், பாஸ்டர் இப்படி இப்படி இருக்கு, பாஸ்டர் நீங்க இதை செய்வீங்களா, அதை செயற்படுத்துவீங்களா, என்ன செய்ய போறீங்க, நானும் பாஸ்டருக்கு சொல்றேன், பாஸ்டர் சொல்லி கடைசியில் என்ன தெரியுமா சொல்லுவேன், பாஸ்டர் கடைசியாக அது உங்களோட முடிவு, பாஸ்டர் கடைசியாக நீங்க யோசிச்சு நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் செய்கிறேன் பாஸ்டர், இதுக்கு பேர் ஆலோசனை இல்ல பாஸ்டர், இது அப்படித்தான் சரி, இப்படித்தான் பிள்ளை, இப்படித்தான் செய்யணும், இதுக்கு பேர் ஆலோசனை இல்ல, பேசாம இது ஆலோசனைக்குன்னு சொல்லியும் வேதத்தில் அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், எல்லாரும் ஆலோசனை கொடுக்க முடியாது, சபையே ஆலோசனை கொடுத்தா ஊழியக்காரன் எங்க போறது, ஆலோசனை கொடுக்கிறவர்களுக்கே எத்தனை ஆலோசனை தேவை இந்த காலத்தில், ஆலோசனை கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் வேதத்திலே ஆட்கள். வழங்குறதா, ஆகையினால ஏதோ நல்ல ஒரு காரியம் எனக்கு தெரிஞ்சிருந்தனால அதை கொண்டே சும்மா கும்மி அடிக்க கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். சபை என்பது கர்த்தருடையது, இது அவருடைய சரீரம், அவர் ரத்தத்தை ஊற்றி செயல்படுத்தினார், அவர் அவருக்கு அவர் சபைக்கென்று ஒரு ஊழியக்காரனை உருவாக்கினார், அந்த ஊழியக்காரன் முன்னுக்கு போகிற பொழுது அவர்களுக்கு பின்பாக கடந்து செல்லுங்கள், அவருக்கு முன்பாக இன்னும் ஒருவர் போய்கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா, ஆகவே மறந்து விடாதீர்கள், கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறார், எல்லாம் நடப்பது எல்லாம் நன்மைக்காகவே நடக்கிறது, எல்லாம் அவருடைய கரத்தின் கீரியைக்குள்ளே அடக்கி வைக்கப்பட்டிருக்கு, அதை மறந்து விடாதிருங்க. ஹாலலூயா, தேவன் சமத்தில் இருந்திருப்போமா, ஹாலலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஹாலலூயா ஹாலலூயா.